வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம், வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் நாலாவது ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு, ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி என் பேரில் உன் பேரில் ஒரு குறைவுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே சபைகளுக்கு எழுதுகிற பொழுது ஆண்டவர் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, இப்பொழுது நாம் கொண்டிருக்கிற அன்பு, அல்லாவிட்டால் இனி நாம் கொல்லப்போகிற அன்புக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாம் இந்த வாசனத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னா ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இன்றைக்கு கொண்டிருக்கிற அன்புக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. அந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லி, அல்லாவிட்டால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்ட நாட்களிலே, தேவனை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே நாம் இருந்த நிலைக்கும் இன்று நிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும், அல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவை எதற்காக சீக்கிரத்திலே தனிப்பட்ட விதத்திலே சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலையும் நாம் இந்த நாளிலே வேதத்தை வசனத்தை பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அது எங்க? நீ ஆதியிலே செயல்பட்ட அந்த வேகம் அது எங்க? நீ ஆதியிலே தேவனுக்காய் வாழ்ந்த வாழ்க்கை அது எங்க? நீ ஆரம்பத்திலே கர்த்தருக்கு எடுத்த முடிவுகள் அது என்ன? ஆரம்பத்திலே தேவனுக்கு எடுத்த தீர்மானங்கள் அது எங்க என்று சொல்லி என் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து கேட்கிறார் என்பதிலே எனக்கு எந்தவித அச்சமும் கிடையாது. இதற்கு ஆதாரமாக இல்லாவிட்டால் திரும்ப நாம் இந்த நாட்களுக்குள்ளே கடந்து செல்வதற்காய் ஒரு சில சம்பவங்களை காண்டு பார்த்து நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிந்து, மார்க்கு 5:25,
அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு,
அப்பொழுது 12:25 வசனத்திலிருந்து வாசிந்து, மார்க்கு 5:25 வசனத்திலிருந்து,
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி எனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தமிழிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார்.
இது இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு செயல்படுகிற ஒரு ஸ்திரீ குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார், அல்லாவிட்டால் அவர் அற்புதம் செய்கிறார், அல்லாவிட்டால் அவர் வாழ வைக்கிறார், அவர் சுகம் தருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது ஒரு ஸ்திரியானவள் செயல்படுகிற செயலை நாம் இந்த இடத்திலே கண்டுகொள்ளலாம். இப்பொழுது நாம் எல்லாரும் எங்களுடைய ஆரம்ப நாட்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்த நாட்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னா, இந்த ஸ்திரி படாத வேதனைகளை பட்டிருந்தார். இந்த ஸ்திரி செலவழிக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்திருந்தார். அவள் எல்லாரிடத்திலையும் போக வேண்டிய இடமெல்லாம் போய் அவள் வந்து வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்திலே தான் இயேசுவை குறித்து இவள் கேள்விப்படுகிறவளாக இருக்கிறார். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை முடிந்தது என்று சொல்லி அமர்ந்திருக்கிற பொழுது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவள் கேள்விப்படுகிறவளாக இருக்கிறார். இந்த கேள்விப்பட்ட ஸ்திரீ, இந்த கேள்விப்பட்ட மனுஷி செயல்படுகிற விதம்தான் நம்முடைய ஆதி நிலைமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த ஸ்திரீ வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிற பொழுது என் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட பொழுது அவள் செயல்பட்ட விதம் இருக்கிறது பாருங்க, அதுதான் நம்முடைய ஆதி நிலைமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த ஸ்திரியானவள் எல்லாம் செலவழித்து விட்டு இயேசுவை, இந்த இயேசுவை நான் சந்திக்க வேண்டும். நாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஜனக்கூட்டத்திலேயும் ஏராளமான பேர் என் இயேசுவுக்கு பின்பாக கடந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இந்த ஸ்திரியும் அந்த ஜனக்கூட்டத்துக்கு பின்பாக சென்றிருந்தால் அவள் இந்த சுகத்தை பெற்றிருப்பாள் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் ஜனத்தோடு ஜனமாக ஆராதனையிலே இருக்கிறோம். ஆராதனையோடு ஆராதனையாக ஆராதிக்கிறோம். இயேசுவுக்கு பின்னால நாங்களும் கடந்து சென்று கொண்டு போகிறோம். ஆனால் இயேசுவை தனிப்பட்ட விதத்திலே சந்திப்பதற்கு நீ எப்படி இருக்கிறாய்? தனிப்பட்ட விதத்திலே நீ இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்திலே இருந்து ஆராதிப்பது ஒன்று, தனிப்பட்ட விதத்தில் நீ தேவனை சந்திப்பது இன்னும் ஒன்று. அந்த ஸ்திரியும் கூட அந்த ஜனக்கூட்டத்தோடு ஜனக்கூட்டமாக, சீஷர்களோடு சீஷராக நடந்து சென்று கொண்டு தன்னுடைய வேண்டுதலை ஏறெடுத்திருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செயல்படவில்லை. அவள் செயல்பட்ட விதம் என்ன தெரியுமா? எழுந்து புறப்பட்டு இயேசுவுக்கு கிட்ட வந்தால் அல்ல, இயேசுவை நான் தொட வேண்டும், இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இயேசுவோடு நான் உறவாட வேண்டும், இயேசுவோடு நான் செயல்பட வேண்டும். இதுதான் நம்முடைய ஆரம்ப நிலைமை. அந்த ஸ்திரீ வீட்டிலேயே இருந்திருப்பாள் என்று சொன்னால் இயேசுவை சந்தித்திருக்க முடியாது, சுகத்தை பெற்றிருக்க முடியாது, அவருடைய பிரச்சனைக்கு பதில் கிடைத்திருக்க முடியாது. ஆனால் அவள் புறப்பட்டாள், அவள் எழுந்தாள், எங்கே? இயேசுவை நோக்கி. நான் இயேசுவை சந்திக்க வேண்டும். அந்த நாள், இந்த நாள், அந்த நிலைமை, இன்றைய நிலைமை என்ன என்று சொல்லி நாம் நம்மை நாம் ஆராய வேண்டிய இடத்தில் நிற்கிறோம். நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. நம் வாழ்வே நாம் சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஏதோ ஒரு சிலுவை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை சந்திப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அது எந்த நாள் தெரியுமா? அது அந்த நாள்ல இருந்த விருப்பம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே, ஆண்டவரை அறிந்த உடனே, ஆண்டவரை தேடி ஓடி அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு துடிதுடித்த அந்த நாட்கள், அது ஆரம்ப நாட்கள். அன்றைக்கு நாம் என்ன தேவை என்று சொன்னாலும் தேவனை நோக்கி ஓடுவோம், ஆராதனையை நோக்கி ஓடுவோம், ஜபத்தை நோக்கி ஓடுவோம், காரியங்களை நோக்கி ஓடுவோம். ஆனால் அது அந்த நாள், இந்த நாள், அது அந்த நாள். ஆதியின் இருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த ஸ்திரீ செயல்பட்டார். அநேக பிரச்சனைகள் இருந்தது, அநேக காரியங்கள் இருந்தது, அநேக காரியங்கள் செயல்பட வேண்டி இருந்தது. ஆனாலும் இந்த கேள்விப்பட்ட இயேசுவை நான் ஒரு கால் சந்திக்க வேண்டும். எந்த பிரச்சனைக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் அந்த இயேசுவை நான் சந்திக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் நான் இருக்க விரும்பல ஒருவனாக, அந்த ஆராதனையில ஒருத்தனாக நான் இருக்க விரும்பல, அந்த ஊழியத்தில் ஒரு செயல்காரனாக நான் இருக்க விரும்பல. நான் விரும்புகிறது அந்த இயேசுவை நான் தொடணும், அந்த ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் நான் சந்திக்க வேண்டும் என்ற முடிவோடு புறப்பட்ட ஸ்திரி அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக் கொண்டு திரும்பினார். இது அவளுடைய ஆதி நிலம் என்பதை நாம் மறுக்க முடியாது. நம்முடைய ஆதி நிலைமைக்கும் இன்றைய ஆதி நிலைமைக்கும் நாளைய நிலைமைக்கும் வித்தியாசம் என்ன? நாம் எப்படி செயல்படுகிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவர்கள் தங்கள் மனச்சாட்சிக்கு தேவனுக்கு முன்பாக பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். இந்த இஸ்திரி போகிறாள், புறப்பட்டு போகிறாள். அவ்வளவு ஜனக்கூட்டத்துக்களை இடிபட்டோ அடிபட்டோ நொறுக்கப்பட்டோ போய் இவை செய்த வேலை என்ன தெரியுமா? என் ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள், என் ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். நான் கேட்கிறேன், அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் இயேசுவோடு போய்கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் கூட இயேசுவை தொட்டிருக்க மாட்டார்களா? ஒருவர் கூட இயேசுவை அணியிருக்க மாட்டார்களா? இருந்தாலும் இங்கு எடுக்கப்பட்டிருக்கிற முடிவிலே தான் தேவனுடைய காரியம் தங்கி இருக்கிறது. அவள் எடுத்தால் ஒரு முடிவு, இயேசுவை நான் தொட வேண்டும், அவரை நான் சந்திக்க வேண்டும், அவரோடு நான் பேச வேண்டும், எனக்கு சுகம் வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனைக்கு பதில் தேவை, ஆனால் செயல்பாடு இல்லை. இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனைக்கு பதில் தேவை, ஆனால் செயல்பாடு கிடையாது. ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், நல்லா இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது, ஆனால் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா? அந்த இஸ்திரி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவுடனே என்ன புறப்பட்டு சொல்லுங்க பாப்போம், வல்லமை புறப்பட்டுச்சு, வல்லமை புறப்பட்டுச்சு. ஏன்? அது ஆதி அன்பு, அது ஆதி நிலைமை, அது மலைமேல் நிற்கிற நேரம். தேவ பிரசன்னம் புறப்பட்டு செல்லுகிறது. ஏன்? அவருடைய முடிவு ஸ்ட்ராங் ஆகிருக்கிறது இல்லையா? இயேசுவை நான் சந்திக்க வேண்டும், இயேசுவோடு நான் பேச வேண்டும், என் ஆண்டவரோடு நான் பேச வேண்டும். நாம் எல்லாரும் ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவர் பேச வேண்டும் என்று வருகிறோமா, இல்ல ஆண்டவரோடு நான் தொட்டு அவரோடு உறவாட வேண்டும் வருகிறோமா? ரெண்டா ஏதோ ஒன்று சொல்லி வருகிறோமா? ஆதி நிலைமைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கும் இதுதான் வித்தியாசம். ஆதி நிலைமையில தெய்வத்தை தேவ பிரசன்னத்தை சுதந்திரிக்காமல் இருக்க விரும்பாத ஒரு ஜனக்கூட்டம் இந்த காலகட்டத்திலே தேவ பிரசன்னம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெட்டிக்குள்ள ஒரு வாடிக்கையான ஒரு காரியமாக போய்விட்டது. மன்னாவை சாப்பிட்டு அழுத்த ஜனக்கூட்டம் ஒன்று இருக்கு. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அழுத்தி என்று சொல்லி சொன்னா, தேவ பிரசன்னத்திலே வந்து உட்கார்ந்திருந்து அதை அலட்சியம் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னா, உன் ஆதி நிலைமையை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்துடாத. தேவ பிரசன்னம், தேவனுடைய சமூகம், தேவத்தை தொட நீ ஆயத்தமா? இல்ல தொட்டிருக்கிறாயா? தேவனோடு பேசி இருக்கிறாயா? தேவன் பேசுகிறது உண்மை, நாம் தேவனோடு பேசுகிறோமா என்பது அடுத்த கேள்வி. தேவன் நம்மளோடு பேசுகிறது என்பது உண்மை, அது மாறாது. ஆனால் நாம் செயல்பட்டு தேவனோடு பேசுகிறோமா என்பது அடுத்ததொரு கேள்வி இல்லையா? தேவனை எப்படி பிடிப்பது, தேவனோடு எப்படி பேசுவது? ஏசாயா 6வது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்க, 3வது 2வது வசனம், ஓகே 4வது வசனத்தை வாசிங்க.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது.
அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் எப்படி இருக்கிறது, எங்க இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தை மூடி இருக்கிறது. அன்னைக்கு இயேசுவின் வஸ்திரத்தை பிடிப்பதற்காக ஒரு ஸ்திரி எழும்பி செயல்பட்டார். இன்றைக்கு ஆராதனையிலேயே தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கினால் மூடப்பட்டிருக்கிறது. அதை பிடிப்பதற்கு உனக்கு அதிக நேரம் தேவையே கிடையாது. பிடி, தேவனை பார்க்கேளு. உன் பிரச்சனைக்கும் உன் காரியத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் தேவையான பதில் எல்லாம் உன்னிடத்திலே தங்கி இருக்கிறது, உன்னிடத்திலே நிலைத்திருக்கிறது. உன் ஆதி நிலைமை எங்கே, ஆரம்பத்திலே எப்படி என்ன சொன்னாலும் செயல்பட வேண்டும், செயல்படுவார்கள் இல்லையா? சிறு பிள்ளைகளை போல இன்றைக்கு பிரசன்னத்திலே புரண்டி அடிக்கிறபடியினாலே தேவ பிரசனத்தை நாளுக்கு நாள், ஆராதனைக்கு ஆராதனை, சமூகத்துக்கு சமூகம் பிரசன்னத்திலே உறவாடுகிறபடியினாலே தேவன் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் வரைந்துதான் இருக்கு. ஒன்று, ஆனால் தேவனோடு நீ பேசுகிறது என்பது அது இன்னும் ஒரு காரியம். பிரசன்னத்திலே நாம் உணர்கிறபடியினாலே தேவனோடு நாம் பேசுகிறோம் என்று சொல்லி அல்ல. அந்த ஸ்திரி செயல்பட்ட விதம் அது ஆதி நிலைமை. உன்னுடைய என்னுடைய ஆதி நிலைமை எப்படி இருக்கிறது? லூக்கா 19 அதிகாரம், லூக்கா 19 அதிகாரம் 1 வாசிங்க.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யான்மாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு உன் வீட்டில ரட்சிப்பு வந்தது. இது எந்த நிலைமை? சகேயு எந்த நிலைமையில நிக்கிறார்? அவருடைய ஆதி நிலைமை இதுதான். இந்த ஆதி நிலைமையில இந்த சகேயு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வருகிறது என்று கேள்விப்பட்ட உடனே அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மனுஷனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? இதுதான் ஆதி நிலைமை. அந்த ஸ்திரியும் ஒரு ஜனக்கூட்டத்துக்குள் ஆளே வர வேண்டி இருந்தது. இந்த சகேயுவும் ஒரு ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவை காண வேண்டி இருந்தது. இல்லாவிட்டால் காண விரும்பினார். இந்த மனுஷன் சரியான குள்ளனாக இருந்தபடியினாலே ஓடு 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 என்று சொல்லி ஓடி ஒரு மரத்தின் மேல ஏறி இருந்து பார்க்கிற அளவுக்கு அவன் இயேசுவை காண வேண்டும் என்ற விருப்பத்திலே அவன் இருந்தான். இதுதான் அவனுடைய ஆதியின் அன்பு. ஆரம்ப நாட்களிலே அவன் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி பசியாயிருந்த நாள் அது இந்த நாள் தான் இல்லையா? அவன் ஓடு ஓடுந்து ஓடுகிறான். எப்படி ஏன் ஓடுகிறான்? இயேசுவை ஒரு விஷயம் நான் காண, ஜனக்கூட்டத்தில் நிற்கிறாயா, ஜனக்கூட்டத்துக்கு இருக்கிறாய், இயேசுவை தெரியுது இல்ல, இயேசுவை நான் பார்க்க விரும்புறேன், ஆனா தெரியுதில்ல. அவன் மரத்தின் மேல ஏறி இருந்து இயேசுவை பார்த்தான் சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆதி நிலைமை எப்படி இருக்கிற? நாம் கிறிஸ்துவை, கிறிஸ்துவோட பிரசன்னத்தை, கிறிஸ்துவோடு பேசுவதற்கு சொல்லி நாம் என்ன செயல்படுகிறோம், எப்படி செயல்படுகிறோம்? ஏதோ வருகிறோம், ஆராதனை நடக்கிறது, ஏதோ போகிறோம், ஏதோ வருகிறோம், பைபிள் ஸ்டடி நடக்கிறது, ஏதோ நாம் போகிறோம். அல்லாவிட்டால் நாம் செயல்படுத்தக்கூடாதவைகளை செயல்படுத்தி இயேசுவை சந்திக்க நாம் வருகிறோமா? கிறிஸ்துவை காண நாம் வருகிறோமா? தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நாம் வருகிறோமா? தேவனை நாம் சந்திக்க வருகிறோம். ஐயா, இந்த சகேயு அவன் பணக்காரன், அவன் ஒரு பணக்காரன், அவன் என்ன செய்கிறான் சொல்லிச்சுனா, இந்த இயேசுவை நான் காண வேண்டும். ஓடு 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 ஓடுகிறான். இந்த பக்கம் போனா ஒருத்தன் நிக்கிறான் தெரியுதில்ல, அடுத்த பக்கம் போனா அங்க நிக்கிறான் தெரியுதில்ல, இயேசுவை பார்க்கணும். அந்த இஸ்ரவேல் சொன்னா, நான் இயேசுவை தொடணும். இவன் சொன்னா, இயேசுவை பார்க்கணும். பிரயாசம் பிரயாசம் பிரயாசம், ஓடி 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 ஓடி, கடைசியில போற வழியில பார்த்தா ஒரு மரம் நிக்குது பாருங்க. அந்த மரத்துல ஏறித்தான் ஏறித்தான் நாம் வந்துச்சுன்னா, குரங்கு மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனா அவருடைய விருப்பமும் நோக்கமும் எல்லாம் எங்க இருந்தது? இயேசுவை காணணும். சில பேருக்கு சில காரியங்கள் நாங்கள் செயல்படுத்துகிற பொழுது அது பைத்தியமாக தோன்றலாம், ஆனால் நான் இயேசுவை சந்திக்கணும், நான் தெய்வத்தை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரோடு நான் பேசணும். இதுதான் சகேயுடைய பிரச்சனை. சகேயுடைய பணம் இருந்தது, பட்டம் இருந்தது, காரியம் எல்லாம் இருந்தது, ஆனாலும் இயேசு அவனுக்கு தேவைப்பட்டவனாய் காணப்பட்டபடியினாலே அவன் இயேசுவை தேடுகிறான். அவன் இயேசுவை தேடுகிறான். நீ பணம் வச்சிருக்கணும், இல்லாட்டா இயேசுவை வச்சிருக்கணும், ரெண்டத்தான் உண்டு. முடிவிச்சு ரெண்டையும் வைத்திருக்க எவராலும் முடியாது. பணக்காரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகம் பூறுகிறது போல சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? இங்க வந்து சொல்லப்படுவேன், சகைய பணக்காரன் தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இயேசுவை சந்தித்த உடனே மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில உருவாகிறது நாம் பார்க்கலாம். ஐயா, இயேசுவை தனிப்பட்ட விதத்துல நீயும் நானும் சந்தித்தா மாற்றம் தானாக நம்முடைய வாழ்க்கைக்கு உருவாகும், சுகமும் தானாக உன் வாழ்க்கையிலே உருவான். அவனுடைய வாழ்க்கையுடைய தேவைக்கு பதில் தானாக புறப்பட்டு வரும் எப்பொழுது? நீயும் நானும் இயேசுவை தனிப்பட்ட விதத்திலே சந்திக்கிற பொழுது. ஆராதனைக்கு வருவது என்பது தேவன் என்னோடு தனிய, இல்லாவிட்டால் நான் தேவனோடு தனிய பேசுகிறேன் என்பது அர்த்தம் கிடையாது. தேவன் எல்லாரோடும் பேசுகிறார் என்பது சத்தியம். ஆனால் நீங்கள் எல்லாரும் தேவனோடு பேசுகிறீர்கள் என்பது அது தெரியாது. நோக்கம் இல்லாமல் ஒரு விஷயம் நான் பார்க்கணும். ஐயா, இவ்வளவு கூட்டத்தா இயேசுக்கு அவன் காரணம் காட்டவில்லை. எப்படி இவ்வளவு ஜனக்கூட்டத்துக்குள்ள நான் எப்படியா உன்னை பார்ப்பது? நீர்தானையா என்னை கட்டியா உருவாக்கி வச்சிருக்கிறேன். காரணம் இயேசுவுக்கு அவன் காட்டவில்லை. அவன் காட்டினது என்னோ, மரம் இருக்கையா, மரம், அந்த மரத்துல நான் ஏறி நிற்பேன், இந்த இயேசுதால வருவா, நான் அவரை பார்த்தேன். ரெண்டு சம்பவத்தில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை அந்த பெண்மணி வந்து தொட்ட உடனே வல்லமை புறப்படுகிறது. மட்டும் ஒருத்தனும் தொடையில்லையா? இந்த 12 சீசர்கள் நின்று கூட வழியில வரலையா வல்லமை? சரி, அதை விட்டுருவோம். அவர் போற வழியால எத்தனையோ பேர் இயேசுவை பார்ப்பதற்கு வந்திருக்கிறாங்க. ஆனா மரத்தடியில வந்த உடனே ஒரு நிமிந்தர் பார்வை, யார் அங்க இருக்கிறது? ஆதியின் அன்பு, அன்பு, ஆதியின் அன்பு. இயேசு வந்த உடனே சொல்றாரு, யோ நிறுத்து நிறுத்து நிறுத்திங்க, இங்க ஒரு ஆள் இருக்கிறார். எங்கையா இருக்கிறார்? மரத்துல இருந்தவனே வந்த கூட்டத்தில் ஒருத்தனும் காணல, கண்டதாக எழுதப்படல. இறங்கி வா. அவனுக்கு இந்த ஜனக்கூட்டத்தில் போய் மரத்தில் ஏறி நிற்பது அதில் பிரச்சனை தெரியுமா? ஒரு பணக்காரன், பணம் இருக்கிறது, நாலு பேருக்கு முன்பாக நிக்கிறான். ஆனா இவன் மரத்தில் ஏறத்திற்கு வைக்கப்படலையா? சொந்த ஊர்ல மரத்தில் ஏறி நிக்கிறான் இயேசுவை பார்ப்பதற்கு, வைக்கப்படல. அதான் ஆதியின் அன்பு என்பது. ஆதியிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் நல்லையாண்டு சொல்லி பேர் பெற்ற அந்த நாட்கள் யாரும் அதற்கு வைக்கப்படுகிறதை நான் கேட்டதும் இல்லை. அதை குறித்து தலை குனிந்தவர்களையும் நான் பார்த்ததும் கிடையாது. அல்லலையாண்டு சொன்னா என்னும் சொல்ல என்னட்டு போனவங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த காலத்தில் பைபிளையே அள்ளி பாக்கிக்குள்ள சுத்தி கொண்டு திரிகிற விசுவாச கூட்டத்தாருக்குள்ள நாம் வாழுகிறோம் என்பதை மறக்கவே கூடாது. ஆதியின் அன்பு எங்க ஐயா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு எங்க? எங்க இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? இயேசுவை நான் காணும், எனக்கு இருக்கிற பிரச்சனை பெரிதாக இருக்கிறது, நான் இயேசுவை காணும். சகேஸ்வரர், எனக்கு நிம்மதியா இருக்க பணம் இருக்க, நான் இயேசுவை காணும். இது அவருடைய ஆதல். இவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்களாக அங்கு சொல்லப்படல. இவங்க ரெண்டு பேரும் இயேசு குறித்து கேள்விப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. சகை முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டான், சில இயேசுவோட முதல்ல சந்திக்கப்பட்டதாக தெரியல. ஆனா இயேசு குறித்து கேள்விப்படுகிற பொழுது, நாம் எல்லாரும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது, இயேசுவை நாம் முதல் முதலாக சந்திக்கப்பட்ட பொழுது, அந்த ராத்திரியில கொண்ட நித்திரை, அத மாதிரி ஒரு நித்திரை இதுவரைக்கும் எவனும் கொண்டிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காரியங்களை செயற்படுவதற்கு எப்ப விடியும் என்று சொல்லி காத்திருந்த இரவுகள் தெரியுமா? தெரியாதா? கண்ண நாள் ஆயிட்டு பாருங்க, அதனால தெரியாது. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனம் அடுத்த நாள் எப்ப விடியும், தேவனை எப்ப கூட்டத்துக்கு எப்ப ஆராதனைக்கு எப்ப, அவன் எப்ப, இவன் எப்பன்னு சொல்லி துடிதெடுத்து நித்திர கொண்ட நாட்கள் ஞாபகத்தில் இருக்குதா இல்லையா? இருக்கா? அப்படி ஒரு இரவு இருந்ததா? அமைதியா இருப்பது சரியான பதில். அமைதியா இருப்பது சரியான பதில். சகேயு இயேசுவை ஓடி ஓடி பார்த்தான். நான் எப்படியாவது ஐயா, இத்தனை வருஷ காலத்தில் நாம் இயேசுவை பார்ப்பதற்கு எப்படி ஓடுகிறோம், இயேசுவை தொடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எப்பொழுது எப்பொழுது? அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலே வருகிற பொழுது நாம் சாட்சிகளாயிருப்போம். தேவ ஆவியானவரை நமக்குள்ளே நாம் வைத்திருக்கிற பொழுது நாம் தேவ சாட்சிகளாக மாறுவோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? அதிலே தான் தங்கி இருக்கிறது நம்முடைய வாழ்வு. ஆராதனைக்கு நாம் வருவதனாலே நம்முடைய வாழ்வு தங்கி இருக்கல. கிறிஸ்து ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பொழுதுதான் எல்லாம் சரியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைவீர்கள், பலத்தின் மேல பலனடைவீர்கள். இது அடுத்த, இது ஆரம்ப இதுல, இது நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். எங்க ஆரம்பத்தில் ரெண்டு பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவங்களுடைய ஆரம்ப, இது நடுப்பகுதி. எங்க அப்போஸ்தலரிடத்துக்கு வந்துட்டோம், எங்க வந்துட்டோம், என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொழுது, வெளியில இல்ல. ஆராதனையிலே தேவ ஆவியானவர் உலாவி வருகிறது என்பது ஒன்று. ஆராதனையிலே தேவ பிரசன்னம் அளவில்லாமல் சூழ்ந்திருக்கிறது என்பது இன்னும் ஒன்று. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாது படிக்க தேவனுடைய பிரசன்னம் மேகம் ஆராதனை மூடியிருப்பது என்பது இன்னும் ஒன்று. இவை எல்லாவற்றிலையும் விட தேவ ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறது என்பது இன்னொன்று. ஏன் தெரியுமா? நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்களும் நானும் யார்? தேவனுடைய ஆலயம். ஆரம்ப நாட்களிலே தேவனுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கும் தேவ ஆவியானுடைய அக்னியை பெறுவதற்கும் ஓடின ஓட்டங்கள் என்ன? பாடின பாட்டுக்கள் என்ன? இருந்த உபவாசங்கள் என்ன? அவன் அவன் 30 நாள் 40 நாள் இருக்கிறான். சோத்ரா ஏன் தேவனுடைய ஆவியானவரோடு நாம் உறவை கொண்டாட வேண்டும். தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அநேகருக்குள்ள யார் யாரெல்லாம் வாசம் பண்ணுகிறார்களோ ஆண்டவா, என்னென்னெல்லாம் வாசமா இருக்குதோ ஆண்டவா, எதெல்லாம் இருதத்தை பிடித்திருக்குதோ ஆண்டவா. ஆனால் வேதத்தின்படி தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ண, ஐயா அநேகருக்கு விருப்பம் சாட்சியாக நான் இருக்க வேண்டும், மற்றவர்கள் கை நிட்டாதபடிக்கு நான் நிற்க வேண்டும், வல்லமே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் என்னை மூடி இருக்க வேண்டும். ஆனால் தேவ ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணாத பட்சத்திலே இவைகள் எல்லாம் நடக்க முடியாது, இவைகள் எல்லாம் நடக்கவே முடியாது. ஏசாயா 6வது அதிகாரம், ஏசாயா 6வது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிங்க. நல்லா இருக்கு, வாசிங்க.
சேராவின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
4வது வசனத்திற்கு வாசிங்க.
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன்.
இங்க ஒரு காரியத்தை பார்க்கறது என்ன தெரியுமா? இவர் சொல்றார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், ஆனா அசுத்த ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். ஓகே, தொடர்ந்து வாசிங்க.
அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராவின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான்.
உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இது ஆதி நிலைமை அல்ல, இது ஒரு தேவ மனுஷன். எங்க இவர் கடந்து வந்துட்டார், பல காலங்கள் கடந்து வந்துட்டார். பாருங்க, இப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் சொல்லுகிறது ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நான் ஜனங்களின் மத்தியில வாசம் பண்ணுகிறேன், ஆனா இவங்க அசுத்த உதறுள்ள ஜனங்கள். நானும் சரி நீயும் சரி தேவனுக்கு முன்பாக இந்த நாட்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நீ சீக்கிரத்திலே கண்டுபிடி. ஏசாயா தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சுதான் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய நிலைமையை கண்டுபிடிச்சுதான் பாருங்க. எங்க நிக்கிறோம், எங்க நிக்கிறோம் ஆண்டவரே? அசுத்த உதறுள்ள மனுஷன் ஆண்டவரே. இவர் அசுத்த உதரத்தோட நின்றுட்டாரு. அடுத்த வசனத்திற்கு வாசிங்க. 6வது 7வது வசனம் பாத்தீங்க.
அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான்.
உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்தது? நிவர்த்தியானது. உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லி என் ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவன் முதல்ல சொன்ன ஆண்டவரே, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன் ஆண்டவரே. யார் யாருக்கு என்னென்ன அவயம் அசுத்தமா இருக்குதோ அதை சொல்லுங்க, இயேசுவிடத்துல நல்லா சொல்லுங்க இல்லையா? அநேகருக்கு காது பிரச்சனை, அநேகருக்கு கண் பிரச்சனை, அநேகருக்கு வாய் பிரச்சனை, எல்லாமே அநேகருக்கு பிரச்சனை, தவறு இல்லை. ஆனா அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே நான் அசுத்த உதருள்ள மனுஷன் ஆண்டவரே. அவர் டாக்டர்கிட்ட போய் அவனுடைய வரத்தம் என்னன்னு சொல்லி கேட்டா, அது சொல்லுகிற பொழுது அதுக்கு மருந்து கொடுக்க இல்லையா? எங்க நோய் இருக்குன்னு சொல்லி சொன்னா தான் டாக்டருக்கு தெரியும் பிரச்சனை சொல்லி. நம்ம டாக்டர் எல்லாத்துக்கும் மேலானவர். என்றாலும் இவன் போய் சொல்றான் என்ன தெரியுமா, நான் அசுத்த உதருள்ள மனுஷன். ஒருவேளை காது சரியில்லைன்னு சொன்னா அந்த அந்த நெருப்பு கொண்டு அக்கினி தண்ணில கொண்டு காதுக்கெல்லாம் வச்சிருப்பாரு, எனக்கு தெரியாது, நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனா அவன் இயேசு அவன் ஆண்டவரை சந்தித்தான், எப்படி தெரியுமா? அக்னி அவன் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான் இல்லையா? அவன் சொன்னா உன் அக்கிரமம் நீங்கிய, உன் அக்கிரமம் நீங்கியதப்பா. ஆனா ரட்சிக்கப்பட்டு விட்டார் பாருங்க, தேவனோடு உறவாடுகிறார் பாருங்க. ஆனா தேவதூதன் சொல்றான், உன் அக்கிரமம் நீங்கியது, உன் அக்கிரமம் நீங்கியது. நாம் இன்னைக்கு எந்த நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறோம்? நல்ல காலம் ஏசாய திருக்கிறது சொன்னா, அசுத்த உதருள்ள ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன், என்னுடைய உதரும் அசுத்தம் தான் ஆண்டவர் என்று சொல்லி. நானா இருந்தா சொல்லியிருப்பேன், அசுத்த உதருள்ள ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற என்னை பாருமாண்டவர் என்று சொல்லி. அவன் நல்ல மனுஷன் பாருங்க, அவன் முதலே முந்திட்டான் விஷயத்துல, ஜனங்களும் சரியில்லை, ஏன் உதடும் சரியில்லை இல்லையா? ஆண்டவர் சொன்னார் பரவல், ஆனா ஆண்டவர் ஜனத்துக்கு எல்லாருக்கும் கொண்டு வந்து அக்னியை கொடுக்கல, ஏன் கொடுக்கல? அவங்க வந்து ஆண்டவர் சொன்னாங்களா? இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கல, ஒரு சில காரியங்கள் ஒரு சிலருக்குத்தான் கொடுக்கப்படும், ஒரு சில காரியங்கள் ஒரு சிலருக்குத்தான், அதை மாற்ற முடியாது. ஜனக்கூட்டம் முழுத்திலும் அசுத்த உதடுகளாக இருந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே. எண்ணிக்கிடங்காத தூதர்கள் டபாரில் இறங்கி அவ்வளவு ஜனக்கூட்டத்துக்குள்ளே அக்கினியை கொண்டு வைத்திருந்தால் காரியம் வேறு. தேவன் அவ்வளவு பேரை தொட்டிருப்பார் ஒரே நேரத்தில், காரியம் வேறு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி, ஆண்டவர் இந்த ஜனத்தி மத்தியில வாசம் பண்ணுகிற நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே. அக்னி, அக்னியை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் ஏசாய திருக்கு, அப்பொழுதுதான் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? உன் அக்கிரமம் நீங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுல இருந்து நாம் வாழ்ந்து வருகிறோம் பாருங்க. நாங்கள் எங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மகா பரிசுத்தவான்களை போல இருக்கிறோம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியை விட நாம் பெரியவனும் இல்லை, அவனை விட நான் பெரிய பரிசுத்தவானும் கிடையாது. ஆண்டவா இப்படியான சூழ்நிலைகளே சொல்லி முடிச்சிடும் சில விஷயங்கள் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றான் வந்து நின்று, ஆண்டவரே நான் அசுத்த உடலுள்ள மனுஷன் ஆண்டவரே. அதுக்கு பிறகு அது வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தெரியாது அவன் அக்கிரமக்காரன் சொல்லி. அக்கிரமக்காரன் எப்ப அக்கினி வைச்சா பிறகுதான் ஆண்டவன் சொல்றார் உன்னுடைய அக்கிரமம் நீங்கப்பட்டிருந்து சொல்லி. அதுக்கு முதல்ல ஏசாய தீர்க்கதரிசி அசுத்தோதுள்ள மனுஷன், அவர் செய்த அக்கிரமம் அவருக்கு தெரியாம போயிட்டு. ஆனா தேவனுடைய அக்கினி அவனுடைய வாயில வைக்கப்பட்ட பொழுது என்ன தெரியுமா, ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றார், நீ உன்னுடைய அக்கிரமம் எல்லாம் அகற்றப்பட்டு போயிட்டப்பா. வச்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்க, எத்தனை வருஷமா உங்க அக்கிரமம் எவ்வளவு? எல்காவே எல்காவையாக ஏத்தலாம், பயப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்ப போறது கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசிய அக்கிரமக்காரனாக இருந்து ஊழியத்தை செய்திருந்தார். நான் எம்மாத்திரம் இல்லையா? நான் யார்? எம்மாத்திரம் பாருங்க. நான் சொல்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா, நீ ரட்சிக்கப்பட்ட நாளுக்கும் இன்றைக்கு நீ இருக்கிற நிலைமைக்கும் வித்தியாசத்தை சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சு தேவனிடம் திரும்பு, கண்டுபிடிச்சு தேவனை பிடி. அவரிடத்துல நீர் எங்களை விட்டு போனீரானால் எங்களுடைய சமூகம் எங்களை கொண்டு போங்களை கொண்டு ஆண்டவரை நீர் இல்லைன்னு சொன்னா என்ன விட்டுரு சொல்லுங்க. குளம்புங்க கத்துங்க கொளருங்க, கண்டது கிண்டதுக்கெல்லாம் கொளறதை விட்டுட்டு இதுக்கு வந்திருந்து கொளருங்க. ஏதாவது நடக்கும் பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் செயல்படும் பாருங்க. உனக்கு கொளராட்டிக்கும் மற்றவனுக்காவது ஆண்டியா நீ கொளர தொடங்கி அவனாவது வாழட்டுக்கும் பாருங்க. அவன் ஆளு உன்னுடைய ஆரம்ப நிலைமையை சிந்தி அந்த இடத்துக்கு திரும்பி வா. எந்த இடத்துல இருந்து விழுந்தா என்று சொல்லி சொன்னால் அந்த நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த இடத்துக்கு நான் போக வேண்டி இருக்கிறேன். நீ உன் ஆரம்ப நாட்களை திரும்பிப்பார், நீ ஆரம்ப நிலைமைகளை திரும்பிப்பார். பார்க்கிற பொழுது அந்த வேகத்துக்கும் இந்த வேகத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிப்பார் சீக்கிரத்தில். அப்பொழுது தேவனை நோக்கிப்பார், ஆண்டவர் வந்து உன்னை தொடுவாரு, இல்லாட்ட நீ விடாமல் அவரை புடி, இல்லைன்னுச்சுன்னா அக்னியை கொண்டு யாராவது குரட்டால வந்து வச்சுட்டு போவான், அதை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன்னுக்குள்ள இருக்கிற காரியத்தை தேவன் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவார். நான் போன கந்த செய்தியில சொன்னேன், என் ஆண்டவரை நீ நெருங்க நெருங்க, அல்லாவிட்டல் என் ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க நீ பிரகாசம் உள்ளவனாகவே இருப்பார். ஒன்று, அடுத்த நேரத்தில் ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி விட்டு நான் தூரத்தில் நிற்பேன் சொல்லிச்சுன்னா என்னுடைய முகத்தை சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த மெழுகுதிரியை நான் நோக்கி போக போக போக, அந்த இடத்தை நோக்கி நோக்கி போக போக போக, அந்த பிரகாசம் என்னில் பிடிக்க என்னுடைய முகத்தை நன்றாக பார்க்கலாம். கிறிஸ்துவை நோக்கு, அவரையே நோக்கு, அவரையே பிடி, அவரையே தொடு, அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். நீ என்ன நிலைமையிலே இருக்கிறாய் என்று சொல்லி நன்று ஆராய்ந்து அறிந்து கொள். தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா! நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.